نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبد الله ورسوله اللهم صل على عبدك ورسولك محمد وعلى اله واصحابه واتباعه اجمعين اما بعد فيا عباد الله اوصيكم ونفسي اولا بتقوى الله قال الله تعالى في القران الكريم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وتلك حجتنا آتيناها إبراهيم على قومه نرفع درجات من نشاء إن ربك حكيم عليم وهبنا له إسحاق ويعقوب وكلا هدينا ونوحا هدينا من قبل ومن ذريته داود وسليمان وأيوب ويوسف وموسى وهارون وكذلك نجزي المحسنين وزكريا ويحيى وعيسى وإلياس كل من الصالحين وإسماعيل واليسع ويونس ولوطا وكلا فضلنا على العالمين صدق الله العظيم قال رسول الله صلى الله عليه وسلم اذا احب الله تعالى العبد نادى جبريل ان الله تعالى يحب فلانا فاحبب فيحبه جبريل فينادي في اهل السماء ان الله يحب فلانا فاحبب فيحبه اهل السماء ثم يوضع له قبول في الارض صدق رسول الله صلى الله عليه وسلم அளவற்ற அல்லாளனும் நிகழற்ற அங்குடையோருமாகிய அல்லாஹ்வின் பெயரால் ஹுதுபா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். அனைத்து புகழும் பாராட்டுகளும் இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கின்ற இணையற்ற அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தமானதா. சலாத்தும் சலாமும் ரஹ்மத்துல்லில் ஆலமீனாக அனுப்பப்பட்ட முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னவருடைய வாழ்க்கை வழிமுறைகளை சஹாபா பெருமக்கள் தொடக்கம் இன்று வரைக்கும் யார் யாரெல்லாம் எடுத்து நடந்தார்களோ நடந்து கொண்டிருக்கிறார்களோ உலகம் அழிகின்ற நாள் வரைக்கும் யார் யாரெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிமுறைகளை எடுத்து நடக்கின்றார்களோ அத்தனை முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் மீது உண்டாவதாக. ஜும்மா கடமை நிறைவேற்ற வந்திருக்கோம் கூடிய அல்லாஹ்வுடைய நேரடியார்களே, வாழ்க்கையில் எல்லா கட்டத்திலும் தனிமையில் இருக்கின்ற பொழுதும் சமூகமாக இருக்கின்ற பொழுதும் ஊரில் இருக்கின்ற பொழுதும் விசேஷமாக பயணத்திலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் தக்வா என்று சொல்லப்படுகின்ற அல்லாஹ்வுடைய இறைச்சத்தை அல்லாஹ்வுடைய சிந்தனையை தன்னுடைய வாழ்க்கையில் அமைத்துக் கொள்ளுமாறு எங்களுக்கும் உங்களுக்கும் நான் நல்லுபதேசம் சொல்கின்றேன். அல்லாஹ்வுடைய நேரடியார்களே, அல்லாஹு தஆலா ஒரு மனிதனை நேசித்து விட்டால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைக்கின்றான். வானவர்களுடைய தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்து அல்லாஹு தஆலா சொல்கிறான், பூமியிலே வாழுகின்ற இன் அறியானை நான் நேசிக்கின்றேன், நீங்களும் அவரை நேசியுங்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அந்த அறியானை நேசிக்க ஆரம்பிக்கிறார். பின்னர் வானத்திலே ஒரு அழைப்பு விடுக்கிறார்கள், அல்லாஹு தஆலா என் அடியானை நேசிக்கிறான், நானும் அந்த அடியானை நேசிக்கிறேன், நீங்களும் அந்த அடியானை நேசியுங்கள் என்று ஒரு அழைப்பு கொடுக்கிறான். அதற்கு பின்னால் வானில் உள்ளவர்கள் எல்லாம் அந்த அடியானை நேசிக்க ஆரம்பிக்கிறார்கள். அதனுடைய கபூலியத் இந்த பூமிக்கு இறக்கப்படுகிறது, பூமியுள்ளவர்களும் அந்த அடியானை நேசிக்க ஆரம்பிக்கிறார்கள் என்று அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த ஹதீஸ் ஸஹீஹுல் புகாரி ஸஹீஹ் முஸ்லிம் ஆகிய இரண்டு கிரந்தங்களிலும் பதிவாக இருக்கிறது. எனவே அன்பார்ந்த அல்லாஹ் நடியார்களே, தியாகத்தை பற்றி அதிகமாக பேசப்படுகின்ற இந்த கட்டத்திலே
எந்த அளவுக்கு நாங்கள் அல்லாஹ்வுக்கு விருப்பமானவர்களாக அல்லாஹ்வுடைய நேசத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக செயல்படுகிறோம் என்பதை சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நாங்கள் எல்லாம் ஒரு கேள்வி எங்கட உள்ளத்திலே கேட்டுக்கொள்ளலாம், அல்லாஹ் எங்களை எந்த அளவுக்கு நேசிக்கிறான்? இந்த கேள்விக்கு பதிலை நாங்களே பெற்றுக்கொள்ளலாம். எங்களிடத்திலே அந்த கேள்விக்குரிய பதில் இருக்கிறது. அதுதான், எந்த அளவுக்கு நாங்கள் அல்லாஹ்வுடைய கட்டளையை மதிக்கின்றோம், எந்த அளவுக்கு அல்லாஹ்வை நாங்கள் நேசிக்கிறோம், எந்த அளவுக்கு நாங்கள் அல்லாஹ்வை நேசிக்கிறோமோ அந்த அளவுதான் அல்லாஹ் எங்களை நேசிக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார்கள், ஒருவர் ஈமானுடைய சுவையை பெற்றுக்கொள்ள முடியாது. ஈமானுக்கு ஒரு சுவை இருக்கிறது. எங்களுக்கு தெரியும், பிரியாணி என்றால் அதுக்கு ஒரு சுவை இருக்கிறது, வட்டலப்பும் என்றால் அதுக்கு ஒரு சுவை இருக்கிறது, ஆட்டிறைச்சி என்றால் அதுக்கு ஒரு சுவை இருக்கிறது, மாட்டிறைச்சி என்றால் அதுக்கு ஒரு சுவை இருக்கிறது, கோழி என்றால் அதற்கு ஒரு சுவை இருக்கிறது. இப்படி பழங்கள் என்றால் அவைகள் ஒவ்வொன்றுக்கும் ஒரு வித்தியாசமான சுவை இருக்கிறது, ஈமானுக்கும் சுவை இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார்கள், லா யஜிது ஹலாவத்தல் ஈமான், ஒரு மனிதர் ஈமான் சுவையை அவர் பெற்றுக்கொள்ள முடியாது. எதுவரைக்கும் என்றால் மூன்று பேரை தவிர வேறு யாருக்கும் ஈமானுடைய சுவை, மூன்று அம்சங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வராத வரைக்கும் ஈமானுடைய சுவை வராது. அது வரைக்கும் அவர் காய்ச்சல் பிடித்த மனிதனை போல்தான் இருப்பார். காய்ச்சல் வந்துவிட்டால் எதை சாப்பிட்டாலும் சுவையாக இருக்கார். அதே மாதிரிதான் ஒரு மனிதனுக்கு இந்த நிலை வரும் வரைக்கும் ஈமானுடைய சுவையை அவர் அனுபவிக்க மாட்டார். ஒன்றுதான், தூதரும் அவை அல்லாத அவர்கள் அல்லாத ஏனைய எல்லா விடயங்களை விடவும் அவர்களுக்கு நேசத்துக்குரியதாக விருப்பத்துக்குரியதாக இருக்க வேண்டும். அப்படி இல்லாத வரைக்கும் அவர் காய்ச்சல் பிடித்த மனிதனை போலத்தான் அவர் ஈமானுடைய அடிப்படையில் இருப்பார். அவருக்கு தொழுகையில் ஆசை இருக்கார். ஹலாவத்து ஈமான் என்றால், ஈமானுடைய சுவை என்றால் என்ன தெரியுமா? ஒரு மனிதன் அவருடைய ஈமானுடைய சுவை இருக்குமாக இருந்தால் தக்பீர் கட்டினால் அவர் சலாம் கொடுக்கின்ற பொழுது பெரிய ஒரு சுமையை போன்று அவர் நினைப்பார். அல்லாஹோடு இருக்கக்கூடிய தொடர்பு இதோடு முடிந்து விடுகிறதே என்று அவர் யோசிப்பார். தொழுகை என்பது அல்லாஹோடு அவர் வைக்கின்ற தொடர்பு, முனாஜா. ஆனால் எங்களுடைய நிலை எப்படி இருக்கிறது? சலாம் கொடுத்தால் ஜெயிலில் இருந்து விடுபட்டது போன்று ஒரு சூழல் இருக்கிறது. அதனால தான் அதே அநேகமானவர்கள் 10-15 வருடத்திலே வருடம் ஜெயிலில் இருந்து அவங்க மாறி சலாம் கொடுத்தவுடனே எழுந்தி ஓடுகிறார்கள். பாரம் ஈமானுடைய ஹலாவத் இல்லை, ஈமானுடைய சுவை இல்லை. அதனால் தான் குர்ஆன் சொல்வது ரொம்ப கஷ்டம். நோன்பு வந்தா மட்டும் அங்கின இங்கின ரெண்டு மூணு சூரத் ஓதி கொள்ளுவான். இல்லாட்டி ஒரு இது ஒரு குர்ஆனை ரொம்ப கஷ்டப்பட்டு முடிப்பான். அது முடிக்கிறது, கடமைக்காணி முடிக்கிறது. ஆனால் குர்ஆன் ஓதுடைய சுவை அது வராது. எது வரைக்கும் என்றால் ஈமானுடைய சுவை வரும் வரை. ஈமானுடைய சுவையை அடைய வேண்டும் என்றால் அல்லாஹுக்காக வேண்டி எதையும் செய்கின்ற ஒரு மனிதனாக இருக்க வேண்டும். குறைந்தபட்சம் சுபஹுடைய அதான் எழுப்புகிறார், அதான் கேட்கிறார், அதான் ஒலிக்கின்ற இந்த நேரத்திலே நாங்கள் சிந்தித்து பார்ப்போம், எத்தனை பேர் அல்லாஹுக்காக வேண்டி அந்த பெட்ஷீட்டுகளை உயர்த்தி உதறிவிட்டு தொழுகைக்கு வருகிறார்கள். எங்களுடைய பலர் தொழுகைக்கு எழும்புவதற்கு பதிலாக அவர்களை எழுப்புவது என்ன? எங்களுடைய பிள்ளைகள் அநேகமாக காலையில் எழும்புவதாக இருந்தால் பாடசாலை போவதற்காகத்தான் எழும்புகிறார்கள். பெற்றோர்கள் அப்படித்தான் சொல்கிறார்கள், பாடசாலைக்கு நாளைக்கு செல்ல வேண்டும், எனவே நீ நேரத்தோடு தூங்க வேண்டும், சுபோ தொழுகைக்கு எழும்ப வேண்டும், இதனால் நேர காலத்தோடு தூங்க வேண்டும் என்று எத்தனை பேர் நாங்கள் தூங்கப்படுகிறோம். எங்கள் எத்தனை பேர் நாங்கள் தஹஜ்ஜுடைய எண்ணத்தோடு சுபோடைய நியத்தோடு தூங்குகிறோம்? அநேகமானவர்களில் ஒரு சிலர் தஹஜ்ஜுக்காக எழும்புவார்கள். அவர்களை எழுப்புவது தஹஜ்ஜுடைய தொழுகை. இன்னும் பலரை எழுப்புவது சுபஹுடைய தொழுகை. அதிலும் பலரை எழுப்புவது அவருடைய தொழில். அநேகமாக பாடசாலை பருவத்திலே பிள்ளைகளை எழுப்பி விடுவது அந்த பாடசாலைக்கு போகின்ற நோக்கம். இன்னும் பலர் எழுப்புவார்கள் பாத்ரூம் போவதற்கு அந்த தேவை வந்ததனால்தான் அவர்கள் எழுப்புகிறார்கள். ஆனால் எந்தெந்த நியத்தோடு நாங்கள் மரணிக்கிறோமோ அன்றிரவு எங்களுக்கு மரணம் வந்தால் அதே நீயத்தோடு தான் கபரில் இருந்து நாங்கள் விழிக்கப் போகிறோம். எங்களில் கபரிலே விழிக்கின்ற நேரத்தில் டொய்லெட்டுக்கு போற எண்ணத்தோடு விழிக்கின்றவர்களும் இருப்பார்கள், பாடசாலைக்கு போற எண்ணத்தோடு விழிக்கின்றவர்களும் இருப்பார்கள், அதே நேரத்திலே தொழிலுக்கு போகின்ற எண்ணத்தோடு விழிப்பார்கள். இப்படியான இடத்திலே உன்னுடைய மண் ரப்புக்க என்று கேட்டால் என்னுடைய ரப்பு அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய அந்த வாய் எப்படி வரும்? அதனால் தான் ஹதீஸில் வருகிறது, ஒரு மூமினை பொறுத்த வகையில் அவர் கபரில் இருந்து எழும்புகின்ற பொழுது அவருக்கு அந்த எழும்புகின்ற அந்த நேரம் தொகுத்தொழுகோடு எண்ணத்தோடு எழும்புவார் அல்லது அதனுடைய எண்ணத்தோடு எழும்புவார் என்று வந்திருக்கிறது. எனவே அன்பான் அல்லாஹ் நடிகார்களே, அல்லாஹுக்காக வேண்டி எங்களுடைய எத்தனையோ விடயங்களை தியாகம் செய்யாத வரைக்கும் ஹலாவத்துல் ஈமான் என்று சொல்லுகின்ற அந்த ஈமானின் சுவையை அடைய முடியாது. குறைந்தபட்சம் எங்களுடைய தூக்கத்தை நாங்கள் தியாகம் செய்ய வேண்டும். எங்களுடைய வியாபாரத்து தொழிலுடைய நேரத்திலே அதான் சொல்லுகிறது, அந்த தொழிலை நாங்கள் நிறுத்த வேண்டும் அல்லாஹுக்காக. ஒரு சுவையான உணவை கூட சில நேரம் அல்லாஹுக்காக வேண்டி நாங்கள் நிறுத்தி பழக வேண்டும். தேவையில்லாத செலவை நாங்கள் அல்லாஹுக்காக வேண்டி நிறுத்த வேண்டும். தேவையில்லாத பேச்சை அல்லாஹுக்காக வேண்டி நிறுத்த வேண்டும். ஒரு பாவத்தை அல்லாஹுக்காக வேண்டி நிறுத்த வேண்டும். இப்படியா எல்லாவற்றை விட அல்லாஹும் ரசூலும் விருப்பத்துக்குரியவர்களாக மாறாத வரைக்கும் அவர்கள் ஈமான சுவையை அடைய முடியாது என்று அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். தியாகத்தை பற்றி பேசப்படுகின்ற இந்த காலத்திலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தியாகத்தை எல்லோரும் நாங்கள் பேசுவோம், வரலாறாக தெரிந்து வைத்திருக்கிறோம். இந்த ஹுத்பாவை அல்லாஹு தஆலா அவருடைய தியாகத்துக்கு உலகத்திலே கொடுத்த கூலியை பற்றி தான் நான் பேசலாம் என்று நான் நினைக்கிறேன். அன்பாக அல்லாஹ் நடிகார்களே, ஹஜ் என்றால் நாங்கள் சொல்லுவோம் அங்கு செல்வதெல்லாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய ஞாபகம் தான் என்று. கஅபத்துல்லாஹ் என்றால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய ஞாபகம் வருகிறது. சஃபா மர்வாவுக்கு இடையிலே ஓடுவதாக இருந்தால் அங்கு அவருடைய மனைவி ஹாஜர் ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய தியாகம் ஞாபகம் ஊட்டப்படுகிறது. ஜமரா கல்லறிகின்ற இடத்திலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஞாபகம் ஊட்டப்படுகிறார்கள். ஜம்ஜம் என்றால் இன்று எத்தனை கோடி மக்கள் குடிக்கின்றார்கள். இந்த எத்தனை இடத்திலே கிணறு கிணறாக தோண்டப்பட்டிருக்கிறது, தண்ணீர் இல்லாமல் மக்கள் அழுகின்றார்கள். ஆனால் அந்த ஜம்ஜம்மை எத்தனை கோடி மக்கள் குடித்திருக்கின்றார்கள், குடித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு ஹஜ்ஜுடைய காலத்திலும் 3-4 மில்லியன் மக்கள் சேர்கிறார்கள், அத்தனை பேரும் குடிக்கிறார்கள். என்றாவது கட்டுப்பாடு வந்திருக்கிறதா? நாம் எல்லாம் ஹஜ்ஜுக்கு சென்றால் தூக்கி கொண்டு வருகிறோம், 10 லிட்டர் 20 லிட்டர் என்று தூக்கி கொண்டு வந்து குடும்பங்களுக்கு ஒரு சந்தோஷமாக அதை பங்கு வைக்கிறோம். இது யாருடைய தியாகம் என்று நாங்கள் வழங்கி வைத்திருக்கிறோம். அது மாத்திரமல்ல, அல்லாஹ் சொல்லுகிறான் இப்ராஹிமுடைய தியாகத்துக்கு அல்லாஹ் கொடுத்த கூலி, வத்தகதல்லாஹு இப்ராஹிம ஹலீலா, இப்ராஹிமை தன்னுடைய நண்பனாக அல்லாஹ் எடுத்துக்கொண்டான். வத்தகிதூ மகாம் இப்ராஹிம முசல்லா, நீங்கள் இப்ராஹிமை காணவில்லை, இப்ராஹிமை நீங்கள் தெரிந்து வைத்திருக்கிறீர்கள், ஆனால் அவர்களை காணவில்லை. அவருடைய ஞாபகமாக காபத்துல்லாவிலே நீங்கள் ஹஜ்ஜுக்கு செல்கிறீர்கள், உம்ராவுக்கு செல்கிறீர்கள், தவாப்பு செல்கிறீர்கள். தவாப்புடைய தவாப் முடிந்தது பின்னால் இப்ராஹிமுடைய மகாம் அவர்கள் நின்று எந்த கல்லை பயன்படுத்தி அவர்கள் காபத்துல்லாவை கட்டினார்களோ அந்த இடத்தை சொல்லுமிடமாக நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். சுபஹானல்லாஹ், அவர்கள் நின்ற ஒரு கல்லுக்கு கூட அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலே பேரையும் புகழை வைத்திருக்கிறான். அன்பான் அல்லாஹ் நடிகார்களே, இது ஹஜ்ஜோடு முடியவில்லை, ஹஜ்ஜோடு முடியவில்லை. நாங்கள் ஒவ்வொரு நாளும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பெயரை சொல்லியோ சொல்லாமலோ ஞாபகப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். நோன்பு என்றால் பேரித்தம் கனி, இது இல்லாமல் நோன்பு துறப்பது என்பது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எல்லோருடைய வீட்டிலும் அந்த பேரித்தம் கனி இருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய குழந்தையும் மனைவியும் அந்த பாலை வனத்திலே விட்டு விட்டு வருகின்ற சந்தர்ப்பம், வருது அஹ்லஹு மினத் தமரத் மன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர். யா அல்லாஹ், இந்த குடும்பத்துக்கு அதே நேரத்தில் இந்த மக்காவுடைய வசிக்கின்றவர்களுக்கு நீ தமரா பழங்களை கொடுப்பாங்க என்று அந்த பாலைவன மண்ணுக்கு துவா செய்தார்கள். சூரா இப்ராஹிமிலும் அல்லாஹ் அந்த துவாவை சொல்கிறான். அதே நேரத்திலே அல்லாஹு தஆலா சூரா பக்ராவிலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய ரிக்வஸ்ட், அவருடைய வேண்டுகோளை, விண்ணப்பத்தை சொல்கிறான். அன்பாக அல்லாஹ் நடிகார்களே, அந்த பூமியுடைய பறக்கத்தை அல்லாஹு தஆலா வெளிப்படுத்தினான். இன்று நாங்கள் எல்லோரும் அந்த பேரிச்சம்பழம் சாப்பிடுகின்ற நேரம் எல்லாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஞாபகம் வருகின்றார். ஒவ்வொரு தொழுகையிலும் நாங்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஆரம்பத்திலும் ஞாபகம் ஊட்டுகிறோம், கடைசியிலும் ஞாபகம் ஊட்டுகிறோம். தக்பீர் கட்டியுடனே வஜ்ஜஹ்து வஜ்ஹி லில்லதி ஃபத்ரஸ் ஸமாவாதி வல் அர்த ஹனீஃபா வமா அன மினல் முஷ்ரிகீன். இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதிய தஸ்பீஹ் துஆ. அதுக்கு பின்னால் கடைசியிலே அதுலே அடுத்த பகுதியிலே இன்ன ஸலாதி வ நுஸுகி வ மஹ்யாய வ மமாதி லில்லாஹி ரப்பில் ஆலமீன் லா ஷரீக லஹு வ பிதாலிக உமிர்து வ அன மினல் முஸ்லிமீன். குர்ஆனில் அவ்வளவு முஸ்லிமீன் இருக்கிறது, நாங்கள் வான மினல் முஸ்லிமீன் ஓதுகிறோம். இது அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லி கொடுத்த துஆ. قل انني هداني ربي الى صراط مستقيم دينا قيما ملة ابراهيم حنيفا وما انا من المشركين قل ان صلاتي ونسكي ومحياي ومماتي لله رب العالمين لا شريك له وبذلك امرت وانا اول المسلمين. எனவே ஜிப்ரீல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொழுகையுடைய ஆரம்பத்தில் ஞாபகம் ஊட்டப்படுகிறார். தக்பீர் கட்டினுடனே பேரை சொல்லவில்லை, ஆனால் அவர்கள் சொன்ன அதே தஸ்பீஹை நாங்கள் சொல்கிறோம். சலாம் கொடுப்பதற்கு முன்னால் நான்கு தடவை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அவருடைய பெயரை சொல்லிவிட்டுத்தான் நாங்கள் சலாம் கொடுக்கிறோம். அதுதான் பூர்த்தியான சலவாத். அத்தஹியாத்தின் இரண்டாவது பகுதி சலவாத் பூர்த்தியான செலவாத். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய பெயர் நான்கு தடவை சொல்லப்பட வேண்டும். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம் வ பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீத். நான்கு தடவை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய பெயரை சொல்லுகிறோம். ஜனாதா தொழுகையிலும் இரண்டாவது தக்பீருக்கு பின்னால் சலவாத்து சொல்லப்பட வேண்டும். அந்த சலவாத்திலே பூர்த்தியான சலவாத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய பெயர் வருகின்ற சலவாத்து இப்ராஹிமா என்று நாங்கள் அடிக்கடி ஞாபகம் ஊட்டுகிறோம். எனவே அவர்கள் உலகத்தை விட்டு பிரிந்து ஏறக்குறைய 5000 வருடம் தாண்டிருக்கிறது, ஆனால் தியாமத்தினால் வரைக்கும் அவர்கள் ஞாபகம் ஊட்டப்பட்டுக் கொண்டு இருப்பார்கள். அன்பான் அல்லாஹ்வுடையார்களே என்ன செய்தார்கள், தன்னுடைய நஃப்ஸுக்கு ஒரு காலை வைத்தார்கள். அல்லாஹ் எதையெல்லாம் சொன்னானோ அதுக்கெல்லாம் காரணம் கேட்கவில்லை. நாங்கள் எதை செய்வதாயிருந்தாலும் சிறு பிள்ளைகளைப் போல காரணம் கேட்கிறோம். என்னோட பிள்ளை எனக்கு சொல்லணும், எனத்துக்கு ஹஜ்ஜுக்கு போகணும், எனத்துக்கு பாடசாலை போகணும் கேட்கிற மாதிரி அமலுக்கெல்லாம் காரணம் கேட்டுக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சொன்ன அந்த கட்டளைகள் இருக்கிறது அல்லவா எங்களுடைய சிந்தனைக்கு அப்பால் இருக்கின்ற விஷயம். மனைவியையும் மகனையும் எவ்வளோ காலத்துக்கு பின்னால் கிடைத்த மகன் அவரை கொண்டு வந்து மனித சஞ்சாரம் இல்லாத பாலைவனத்தில் போடுவதா நாங்கள் செய்வோமா? அதை கடந்து பிள்ளை அறுக்க வேண்டும். நேற்று பார்ப்போமா, இதுக்கெல்லாம் எத்தனை கேள்வி. எங்கட மகன் அறுக்க சொல்லி இருந்தால் அவர் அந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அறுபட்டு இருந்தால் இன்றைக்கு எங்கட மூத்த மகன் அறுத்து கொடுக்கணும், நாங்கள் செய்வோமா? செய்வோமா? சில நேரம் அந்த கட்டளை சொல்லுகின்ற ஹதரத்தையும் மறந்து போட்டுருவான். அப்படி ஒரு கட்டளை வந்திருந்தா அதற்கு மிம்பர்ல ஓதுவார் மூத்த மகன் அரச சொல்லி ஹலவுல ஹலவுல அதற்கு அரசு போட்டுருவான், அப்பொழுது ஆத்திரம் வரும். ஆனா இப்ராஹிம் சொன்னாங்க செஞ்சாங்க, சொன்னதை செஞ்சாங்க. அல்லாஹ் உலகத்துல அவர்கள் உலகம் இருக்கின்ற வரைக்கும் அவர்கள் ஞாபகமூட்டப்படாத நிமிடமே உலகத்தில் இருக்க முடியாது. அன்பான் அல்லாஹ் நடிகார்களே, அதை விட இன்னாக பெரிய கிஃப்ட் என்ன தெரியுமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பின்னால வந்த நபிமார்கள் அனைவரும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பரம்பரை சார்ந்தவர்கள். நான் மேலே ஒரு ஆயத்தோடு நின்று மூன்று ஆயத்துகள், மூன்றில் நபிமார்களுடைய பேர் வந்திருக்கிறது. அந்த இடத்திலே 17 நபிமார்களுடைய பேர் வந்திருக்கிறது. அதில் நூஹ் அலைஹிஸ்ஸலாம், லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தவிர மற்ற எல்லா நபிமார்களும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய பரம்பரை. சுப்ஹானல்லாஹ், எங்கட குடும்பத்துல எல்லாருமே ஆலிம், தகுதி வாய்ந்த தக்வா உள்ள ஆலிம்கள். அவர்களால் உலகத்திலே நிறைய சேவை நடக்கிறது என்றா அந்த தகப்பனுக்கு எந்த பெரும், எவ்வளவு பெரும். நபியாக இருந்தால் குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கின்ற இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், கடைசியாக வந்த முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உட்பட 18 நபிமார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய பரம்பரையை சார்ந்தவர்கள். சுப்ஹானல்லாஹ். அது அடைகிறதா லேசான வேலையல்ல. நாங்க அந்த கட்டத்துக்கு வரவும் முடியாது. ஆனாலும் நாங்க உலகத்திலிருந்து பிரிந்ததுக்கு பின்னால எங்கட பேர் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் அல்லாஹுக்காக சில சேவை, சில தியாகங்களை நாங்கள் செய்ய வேண்டும். இன்றைக்கு எங்கட பேரை நிலைச்சாட்டுறதுக்கு எங்கட நாங்க புறவழியமாறது எத்தனையோ வேலை செய்யறோம். செல்ஃபி எடுத்து எத்தனை பேர் ட்ரெயினுக்கு அடிபட்டு மலையிலிருந்து விழுந்து செத்து போய்த்தா பேர் போகும். இப்படி எத்தனையோ முசீபத்துகளை நாங்க செஞ்சு கொண்டிருக்கிறோம், எங்கட பேர் நாம நிக்கணும் உண்டு. ஆனா அல்லாஹுக்காக வேண்டி தியாகங்கள் செய்யப்பட்டா அந்த பேர் நாம நிக்கும். எனவே அந்த அடிப்படையில் அன்பார்ந்த அல்லாஹ் நேரியார்களே, இந்த ஹஜ்ஜுடைய காலத்தில் செய்ய வேண்டிய சில ரொம்ப சில முக்கியமான அம்சங்கள் இருக்கின்றன. அதில் ஒன்றுதான் அரபாவுடைய தினத்தில் நோன்பு நோட்பது. யார் அரபாவுடைய தினத்தில் நோன்பு நோட்கின்றாரோ அவருடைய முன்னே வருடத்துடைய பாவமும் அவர் இருக்கின்ற அந்த வருடத்துடைய சிறு பாவங்களும் மன்னிக்கப்படும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த அடிப்படையில் எங்கள் அநேகமானவர்கள் நோன்பு நோட்டு வருகிறோம். யாரெல்லாம் இதுவரை விடுபட்டிருக்கிறதோ அவர்களும் அந்த சுண்ணத்தான வணக்கத்தை கடைபிடித்துக் கொள்ள போதும். அடுத்ததாக உல்ஹியாவுடைய அமல். உல்ஹியாவுடைய அமல் என்றால் அந்த ஹாஜியாறு, இந்த ஹாஜியாறு, அந்த முதலாளி, இந்த முதலாளிக்கிட்டு நாங்கள் நேர்ந்துருக்கிறோம். அதுக்கு பிறகு பெருநாள் அன்றைக்கு பெரிய எதிர்பார்ப்பு எங்களோட வீட்டுக்கும் இறைச்சி பார்த்து வர வேண்டும் என்று. குற்றம் அல்ல, உல்ஹியாவுடைய தினம் ஏழை மக்கள் எல்லாம் எதிர்பார்ப்பாங்க. அதனால தான் உல்ஹியாவுடைய ஒரு நோக்கம் அதுதான், ஒரு நோக்கம் ஏழைகளுடைய பசியை நீக்குவது. ஆனால் அதை செய்கின்றவர்களாக எங்களுடைய ஒவ்வொரு ஊர்லையும் 90% மக்கள், அதை விட கூடிய மக்கள் இருக்கிறார்கள். ஆனால் 5-10% தான் கொடுக்கிறார்கள். நான் ஒரு கணக்கு போடுறேன். ஒரு சாதாரணமா ஒரு மாடு 70,000 ரூபாய் வச்சுக்கொண்டா 7 பேர் சேர்ந்த ஒரு மாடை குடிக்கும். அதை விட குறைஞ்ச விலைக்கு எல்லாம் இருக்குது. ஆனால் ஒரு சாதாரண விலையை போட்டு பார்த்து 7 பேர் சேர்ந்தா இருந்தா 10,000 ரூபாய் தான் வரும். இந்த 10,000 ரூபாய் சேர்க்கிறது எங்கட யாருக்கு கஷ்டமில்லை. ஒரு சாதாரண கூலி தொழில் செய்யற மனிதனும் செய்யலாம். இன்றைக்கு எங்களை வீட்டுல கபடை திறந்து பாருங்க, எத்தனை உடுப்பு அதுல அடுக்கப்பட்டி. எங்களை எத்தனையோ பிள்ளைகள் உடுத்த உடுப்பு அவங்க பெருக்கிறதுக்கு முன்னால உடுப்பு கட்டையா, அவங்க வளர்ந்துட்டாங்க உடுப்பு கட்டையாயி. அந்த அளவு உடுப்பு நிறைய உடுப்புல இருக்கு. எத்தனை வீணான செலவுகள் எங்கிட்ட இருக்கு. இந்த போன்ல மட்டும் இந்த வாலிபர்கள் எத்தனையோ 1000 தொலைஞ்சிட்டான். இரவில் நிறைய பேர் பாதிப்போல் வாலிபர்கள் எழுந்தேரா சொல்லுவாங்க. ஏன்னா இரவு முழுக்க அவங்க குருவான ஊதுறாங்கல்ல, சஹஜிதா சொல்லுறாங்க, அவங்கள்ட்ட கேட்டு பாருங்க. ஒரு 30 ரூபா ஒரு நாளைக்கு மிச்சம் பிடிக்கலுமெண்டா, உங்களோட வீணான கோலை மட்டும் நிறுத்தலுமெண்டா, ஒவ்வொரு வருஷமும் உண்மையா கொடுக்கல. ஒரு நாளைக்கு 30 ரூபா மிச்சம் பிடிச்சலுமெண்டா, ஒரு வருஷத்துக்கு 10,000 ரூபாய்க்கு மேல உங்களுக்கு மிஞ்சு லேசா உண்மையா கொடுக்கல. வரலாற்று சம்பவம் இருக்கிறது, இதோட நான் முடித்துக் கொள்வேன். என்ற ஒரு கிதாபுல பதிவாக இருக்குது. இஸ்தம்பூல்ல துருக்கியில ஒரு பள்ளிக்கு அதுல பேர் வந்து சாங்கி எது, சாங்கி எது உண்டா கை அண்ணி அக்கல் அரபுக்கு வரப்போ அண்ணி அக்கல் நான் சாப்பிட்ட மாதிரிதான் பள்ளிட பேர் என்ன சாப்பிட்ட மாதிரிதான். ஆச்சரியமான பேரா இல்லையா? ஆச்சரியம்தான். அது என்னண்டா, ஒரு ஏழு மனுஷன் ஒரு பள்ளியை கட்டிட்டார். இந்த அந்த காலத்துல இந்த மாதிரி இருக்கிற மாதிரி அந்த நிர்வாகம் இந்த நிர்வாகம் அந்த ஆர்கனைசேஷன் இந்த ஆர்கனைசேஷன் இல்லை, எல்லாருக்கும் ஆச்சரியம் ஏழு மனுஷன் எப்படி வீடு பள்ளி கட்டினார். விசாரிச்சு பாக்குறாங்க, அவர் பஜான போச்சு அவருக்கு ஒரு பழம் தின்னு ஆசை வரும். அவர் நினைப்பாரு அந்த பழத்தை தின்றா அந்த தள்ளி முடிஞ்சு போகும். அதான் அந்த பணத்துல பணத்துடைய அளவை கொண்டு வந்து ஒரு முட்டியில போடுவார். ஒரு நாளைக்கு ருசியா இறக்கி சாப்பிடணும் ஆசை வரும். அந்த அந்த ஆசையை கட்டுப்படுத்தி அந்த பணத்தை கொண்டு முட்டியில போடுவார். காலப்போக்குல பெரிய தொகை தள்ளி சேர்ந்து ஓராள் சாதாரண தொகை அதுக்கு ஒரு அருந்தா பெரிய மாளிகையா இருக்கோண்டு கட்டாயம் இல்ல பள்ளி மஸ்ஜித். பெரிய மாளிகையா இருக்கணும், ஆயிரக்கணக்கு வந்து பேர் சொல்லணும், அது புறவழியமான பேர் வைக்கணும்னு கட்டாயம் இல்ல. அவர் நாலு தொகர் அனுப்பி அந்த இடத்த மஸ்ஜித் ஆக்கிட்டார். மக்கள் விசாரிக்கிறாங்க இந்த மஸ்ஜிதுக்கு வந்த எப்படி இந்த மஸ்ஜித் வந்துச்சு, இந்த ஏழு மனுஷன் இந்த கைக்கு எப்படி மஸ்ஜித் கட்டேருமா விசாரிச்சா இதுதான் சாப்பிட்டு சாப்பிட ஒரு பழத்தினாலே சாப்பிட்ட மாதிரி கொக்கத்தை போட்டார், முட்டியில போட்டார். விரைச்சு சாப்பிடணும் சாப்பிட மாட்டேன் முட்டில போட்டார். இப்படி தள்ளி சேர்ந்து மஸ்ஜித் ஒன்ற கட்டினார். சுபஹானல்லாஹ், மக்கள் அந்த மஸ்ஜிதுக்கு பேர் வச்சாங்க சாங்கி எடுல், சாப்பிட்ட மாறித்தான் பேர் மஸ்ஜித். ஜாமியு சாமி சா ஜாமியு சாங்கி எது, இது ஏழு மனுஷன் அன்றைக்கு செஞ்சது. இது உஸ்மானி ஆட்சியர் காலத்துல செஞ்சதுண்டா. இன்னைக்கு எத்தனை வருஷமாக ஞாபகப்படுத்தப்படுறாரு, கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு மேல அவருடைய பேர் ஞாபகப்படுத்தப்படுது. அதனால அன்பா நல்லா நடிகாசரே, ஆசைகளை கட்டுப்படுத்துங்க, தேவையில்லாத செலவுகளை கட்டுப்படுத்துங்க, பாவங்களை நாங்க தவிர்த்து கொள்ளுங்க. இதெல்லாம் தியாகப்படி எல்லாம் தியாகம் செஞ்சாதான் அல்லாஹ் அன்பு கிடைக்கும். நாங்க கபருக்கு போயிடுவோம், எங்களோட பேரை சொல்லி துவா செய்த நாலு மக்கள் இந்த பூமிக்கு மேல உருவாகுவான். ஆக அல்லாஹு தஆலா அவருடைய கட்டளை கடிபடிந்து அதன்படி செயல்படுகின்ற நல்ல அடியார்களாக நம் அனைவரையும் மாற்றி அருவானார்கள். யாழ் எங்களுடைய பாவங்களை மன்னித்தருவாயாக, தாய்தாசுடைய பாவங்களை மன்னித்தருவாயாக, உனக்காகவே தியாகங்களில் இந்த பண்பையும் பண்பாட்டையும் எங்கள் மீது உருவாக்குவாயாக. ஆமீன். வாஹர் தாவான.